பிலிப்பியர் கடிதத்திலிருந்து 3:14
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பவுலுடைய வாழ்க்கை நிருபங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும். சபைக்குரிய உபதேச சத்தியங்களை பவுல் நிருபங்களில் எழுதினாலும் அந்த நிருபங்களிலூடே தன்னுடைய வாழ்க்கையையும் அவர் இணைத்துதான் எழுதிக்கொண்டே வருகிறார். அவருடைய வார்த்தைகளோடு அவருடைய வாழ்க்கையும் நிருபங்களில் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான சாட்சியுள்ள ஒரு மகிமையான வாழ்க்கை. ஏனென்றால் அவர் தைரியமாய் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அவருடைய வாழ்க்கை அந்த பின்பற்றுகிற ஒரு அனுபவம். அதே அதிகாரத்தில் 17 வாசிங்க, அங்க பாருங்க.
சகோதரரே,
நீங்கள் என்னோடு கூட
பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி
நடக்கிறவர்களை
மாதிரியாக நோக்குங்கள்.
பாருங்க, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். என்னோடு கூட நீங்க சேர்ந்து இந்த மாதிரியை, இந்த முன்மாதிரியை வைத்து இப்படியே நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேணும்னார். அப்ப அவருடைய வாழ்க்கை ஒரு ரோல் மாடலான வாழ்க்கையா இருந்துச்சு. இந்த வாழ்க்கை முறையை பார்த்து நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். அதனால பவுலுடைய வாழ்க்கை நீங்க வேதத்தில் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறோமோ அதை தைரியமா நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்முடைய லைஃப்ல நம்ம பிடித்துக் கொள்ளணும். அவருக்குள் இருந்த நல்ல வாஞ்சைகள், அவருக்குள் இருந்த நல்ல நோக்கங்கள், அவருக்குள் இருந்த நல்ல தரிசனங்கள், இது நமக்கு நல்ல முன்மாதிரி. என்னை பொறுத்த மட்டிலே 12 அப்போஸ்தலர்களிடத்துல கூட நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் பின்பாக வந்த பவுலுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நிறைய நம்ம ஃபாலோ பண்ணுவதற்கு நல்ல முன்மாதிரியாக வாழ்க்கையின் ஒரு நல்ல நோக்கத்தை தான் எப்படி எந்த தரிசனத்தோடு வாழ்கிறார் என்பதைத்தான் இந்த 14 வசனத்தில் பேசினார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நான் கிறிஸ்துவு இயேசுவுக்குள் தேவனால் அழைக்கப்பட்டவன். நம்ம எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளவும் சாதாரணமானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் தனக்காக அழைத்திருக்கிறார். அவர் அழைக்கும் பொழுது அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது, அதில் ஒரு திட்டம் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் எதையுமே நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். எல்லாவற்றிலும் நோக்கம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் நம்ம கூப்பிடுறோம், எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்றோம், என்ன விஷயம், இல்ல சும்மா வந்துட்டு போங்களேன் அப்படிங்கிறோம். இல்ல நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், என்ன விஷயம், இல்ல சும்மா அவங்களை அப்படி பார்த்துட்டு போலான்னு வந்தோம் அப்படிங்கிறோம். நோக்கமே இல்லை, சும்மா அப்படி பார்த்துட்டு போக வந்தோம், சும்மா வந்துட்டு போங்க. ஆனா ஆண்டவர் என்னைக்குமே சும்மா வந்துட்டு போங்க என் பின்னால அப்படி சொல்ல மாட்டேன், சும்மா நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிதான் கிடையாது. ஆண்டவர் நம்மை அழைக்கிற காரியத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு, அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அழைப்பு. அந்த அழைப்பின் நோக்கம் என்ன? நமக்கென்று ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு முன் வைத்து நம்மை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் இந்த தேவ நோக்கத்தோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால், இன்றைக்கு நம் உலகத்தில் நடக்கிற காரியங்கள், குறிப்பாய் ஆவிக்குரிய உலகத்தில் எவ்வளவு என்பதை நான் உணர ஒவ்வொரு தேவப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒரு மகிமையான ஒரு காரியம். அந்த ஒரு தரிசனம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். இது தரிசனம் இல்லாமல் போகிறதுனால தேவ பிள்ளைகள் கொஞ்ச நாட்கள் கர்த்தரை பின்பற்றி விட்டு பின்பு பின்வாங்கி போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நோக்கம் அவங்க வாழ்க்கையில் இல்லாதது. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறதை விட்டுவிட்டு மனுஷரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள், பணத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள், தவறான பாதையிலே போகிறார்கள். காரணம் என்ன? இந்த பரம அழைப்பை குறித்த தரிசனத்தை இழந்து விட்டதுதான் காரணம். இந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கை திசை மாறி போய்விடும். ரொம்ப முக்கியம், இந்த தரிசனம் போயிடக்கூடாது. இதை பார்க்கும்போது சில நேரத்தில் செல்ஃபிஷ்னஸ் நினைக்கலாம், பட் அப்படி கிடையாது. நான் ஒரு காலத்தில் அப்படி யோசிச்சிருக்கிறேன். அதாவது பரலோகத்திற்காக நம்ம கர்த்தரை பின்பற்றுவது தவறு, புரியுதுங்களா? பரலோகத்துக்காக நம்ம கர்த்தரை பின்பற்றுவது தவறு. ஆனால் பரலோகம் போக வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் பின்பற்றுவது சுயநலத்தோடு கர்த்தரை பின்பற்றக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் பரலோக தரிசனத்தை நாம் கண்டிப்பா திசை மாறி போய்விடும். இங்கே ஒரு பேலன்ஸ் அவர் பரலோகத்துக்கு நேராய் நடத்தினார். ஆனால் தன்னுடைய ஆத்மாவை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராய் இருந்தார். இன்னைக்கு நம்ம எத்தனையோ காரியம் செய்யலாம், கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கலாம், ஆராதனைக்கு வரலாம், ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், மியூசிக் வாசிக்கலாம், ஏதாவது ஒன்றை செய்யலாம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, நீங்கள் பரலோக நிச்சய உள்ளையவர்களா இருக்கிறீர்களா என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் நான் கண்ண மூடினா நான் எந்த இடத்தில் என் கண்களை திறப்பேன் என்கிறது எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், கிடையாது. இன்றைக்கு என் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடியுமானால் நான் எங்க இருப்பேன் என்பதுதான் கேள்வி. நாளைக்கு கிடையாது. நாளைக்கு பார்த்துக் கொள்ள, நாளைக்கு சரிப்படுத்துகிறேன், கிடையாது. இன்றைக்கு உங்களை சரிப்படுத்தப்படால் முடியாவிட்டால் நாளைக்கு நீங்கள் உங்களை சரிப்படுத்த முடியாது. அதனால தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு உங்களை சரிப்படுத்த உங்களுக்கு மனம் வராவிட்டால் நாளைக்கு உங்களால் உங்களை சரிப்படுத்திக் கொள்ள முடியாது, கண்டிப்பா முடியாது. சொல்லுவாங்க, என்ன பிரதர் இப்படி இருக்கிறீங்க, நான் வந்துருவோம் பாஸ்டர் சீக்கிரத்தில் வாங்க. வந்துருவேன் சொல்றவங்க வரவே மாட்டான். எனக்கு நல்லது. இன்றைக்கு நம்முடைய குறைவுக்காக மனஸ்தாபப்படாதவன் நாளைக்கு மனஸ்தாபப்படுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. தெரியும், வந்துடுவேன் வரவே முடியாது. வந்துடுவேன் சொல்றவன் வர முடியாது. இன்னைக்கு வராதவன் நாளைக்கு வர முடியாது. புரியுதுல? ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப பவுலுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தீங்கன்னா, குறிப்பாய் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை பல இடங்களில் வெளிப்படுத்திக் கொண்டே வர இன்னும் சில வசனங்களை இதே நிருபத்திலே காட்டுற பாருங்க. முதல் அதிகாரத்துக்கு வாங்க. முதல் அதிகாரத்தில் 20-21 20 வசனத்தில் அப்படியே வாசிச்சே வருவோம்.
நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல
ஜீவனாலாகிலும்
சாவினாலாகிலும்
சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று
நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் கிறிஸ்து எனக்கு ஜீவன்
சாவு எனக்கு ஆதாயம்
ஆகிலும்
சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே
என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன்
ஏனெனில்
இவ்விரண்டினாலும்
இவ்விரண்டு
இரண்டினாலும்
நான் நெருக்கப்படுகிறேன்,
நான் நெருக்கப்படுகிறேன்,
தேகத்தை விட்டு பிரிந்து,
தேகத்தை விட்டு பிரிந்து
கிறிஸ்துவுடனே கூட இருக்க,
கிறிஸ்துவுடனே கூட இருக்க
எனக்கு ஆசை உண்டு,
எனக்கு ஆசை உண்டு,
அது அதிக நன்மையாயிருக்கும்,
அது அதிக நன்மையாயிருக்கும்.
அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம்.
அப்ப இந்த இடத்துல பாருங்க, மரணத்தை குறித்த ஒரு பயம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவருக்கு இருக்கிற அந்த பரலோக நிச்சயம், அவருக்கு மரண பயமே கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தது. அவரை பொறுத்த மட்டிலே மரணம் என்பது ஒரு சம்பவம், அவ்வளவுதான், வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு இனிமையான சம்பவம், அதுதான் உண்மை. மரணம் என்பது ஒரு உண்மையான தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே அது ஒரு பயத்திற்குரிய காரியம் அல்ல, வேதனைக்குரிய காரியம் அல்ல, அது ஒரு இனிமையான சம்பவம், அதான் உண்மை. அது ஒரு இனிமையான சம்பவம், மரணம் என்பது ஒரு இனிமையான சம்பவம். இந்த வார்த்தை உலகத்து மனுஷர்கள் கேட்டால் நம்மளை பைத்தியக்காரன் நினைப்பாங்க. ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு மரண வீட்டிலே நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன், டெட் பாடிக்கு முன்னால இருந்து. அப்ப நான் சொன்னேன், ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிறவர்களுக்கு மரணம் என்பது ஒரு இனிமையான சம்பவம். அந்த இடத்துல ஒருத்தர் அந்த ஏதாவது சாகு வீட்டில் குடிக்கிறவங்க ஒரு குரூப் இருக்குமே, ஒருத்தர் குடிச்சுட்டு இருந்தேன். உடனே அப்ப எல்லாத்தையும் சாக சொல்றீங்களா அப்படின்னா ஒருத்தர் கொடுத்துக்குள்ள இருந்து, மரணம் என்பது ஒரு இனிமையான அனுபவம் அப்படின்னு சொன்ன ஒரு இனிமையான சம்பவம். அவனுக்கு டக்குற கோபம் வந்து, அப்படின்னா எல்லாரும் சாக சொல்றீங்களா அப்படிங்கிறான். அப்ப பாரு அவனுடைய நிலைமை எப்படி இருக்குது, அவன் குடித்து கொண்டிருக்கிறவனுக்கு சாவு அவ்வளவு பயமா இருக்குது, அதனாலதான் சாக சொல்றீங்களான்னு பயன்படுறான் கத்துறான். ஆனால் மரணம் என்பது உண்மையான ஒரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு இனிமையான அனுபவம். பவுல் அதை எழுதுறத பார்க்கும் போதே அவர் என்ன டேஸ்ட்ல அதை எழுதுறாருன்னு நமக்கு புரியும், என்ன ஒரு ஃபீலிங்கோட அவர் எழுதுறாரு நமக்கு நல்லா தெரியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அது எனக்கு லாபங்கிறார். ஆகியும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். நான் சரீரத்தில் இருக்கிறதுனால என் கூட இருக்கிற ஜனங்களாகி உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதுனாலே நான் மரணத்தையோ அல்லது இந்த உலகத்தில் வாழ்வதையோ ஏதாவது எதை தெரிந்து கொள்வது எனக்கு தெரியல என்று சொல்லுகிறார். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். ரெண்டும் என்னை நெருக்குது. என் ஆத்மா சொல்லுது பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்லுது, ஆனால் என் மனம் சொல்லுது ஐயோ நீ போயிட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேர் ரட்சிப்புடன் நடத்தணுமே அப்படின்னு என்னுடைய வாழ்க்கை சொல்லுது, இன்னும் சத்தியத்தில் நிறைய பேர் நடத்தணுமே அப்படின்னு சொல்லுது. அதனால எனக்கு என் ஆத்மா மேல இடுக்குது, ஆனால் என்னுடைய உலகத்துல ஜனங்களை பார்க்கும் பொழுது என் ஆசை கீழே என இடுக்குது, ரெண்டு என்னை நெருக்குதுங்கிறார். இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பர், சரீர தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருப்பது ஒரு டிரான்ஸ்பர், அவ்வளவுதான். ஒரு இடம் மாற்றம், அவ்வளவுதான், இடம் மாற்றம் தான். மரணம் என்பது ஒரு இடம் மாற்றம், இந்த உடம்புல இருந்து மேல அப்படி போயிடுறது, அதுதான் மரணம். அதுல எனக்கு அதிக ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்று முடிக்கிறார். அப்போ அவருடைய பரலோக நிச்சயம், பரலோக வாஞ்சை, பரலோக தரிசனம் எந்த அளவுக்கு அவருக்குள் ஊறி இருக்குது பாருங்க. அதுதான் நமக்குள்ளேயும் இருக்க வேண்டும். அது இல்லைன்னா பிற்காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் தடுமாறுவதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போகிறதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏனென்றால் இன்னைக்கு சரிய கர்த்தரால் மிகவும் நிறைய விதத்தில் பயன்படுத்தப்பட்ட பல வருடங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் கூட தங்கள் வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே கர்த்தரை விட்டுவிட்டு போகிறது மிகவும் பரிதாபத்துக்குரியது. அதை பார்க்கும்பொழுது பயமா இருக்குது, ஐயோ இவ்வளவு காலம் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாங்களே, ஏன் இவங்களுடைய வாழ்க்கை இப்படி வேற ட்ராக்ல போறாங்களே. காரணம் இந்த தரிசனம் போய்விட்டதுன்னா. பவுனுடைய வாழ்க்கையிலே இப்ப மட்டுமல்ல கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த தரிசனம் இருந்துச்சு. பாருங்க, அதை உங்களுக்கு அந்த வசனங்களை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:6 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன்.
ஓட்டத்தை முடித்தேன்.
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல்
நீதியின் கிரீடம்
எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர்
அந்நாளிலே
அதை எனக்கு தந்தருளுவார்.
எனக்கு மாத்திரமல்ல
அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும்
அதை தந்தருளுவார்.
நம்மை அப்படியே சேர்த்துகிறார் இந்த லிஸ்ட்ல. அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுங்கிறார். இப்பொழுதே நான் பானபலியாய் வார்க்கப்பட போகிறேன். என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. எந்த ஸ்டேஜ்ல சொல்றாரு தெரியுமா? அவர் மரண தண்டனை கைதியாக ரோம அரசாங்கத்தினால் அவர் சிறைச்சேதம் பண்ணப்படுகிறதற்கு கொண்டு போய் வைக்கப்பட்டு என்னைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகிறதுன்ற ஒரு டேட் பிக்ஸ் பண்ணக்கூடாத அந்த நேரத்தில், லாஸ்ட் டேட்ல இன்னைக்கு மரண தண்டனை நாளைக்கு நிறைவேற்றுகிறதா அப்படி அந்த டேட் பிக்ஸ் பண்ற அந்த நிலைமையில் இருந்துகிட்டு அவர் சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. என் கழுத்துல கத்தி விடுகிறதற்கான நேரம் வந்துருச்சு. அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு, தான் கொல்லப்படுகிற அந்த நேரத்தை எவ்வளவு இனிமையா சொல்றாரு. அந்த காலம் வந்துருச்சு. அவருக்கு அது பெருசா தெரியலையே. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நான் தின்வாங்கல, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கீடம். என் கழுத்துல கத்தி விழுந்த உடனே, என் தலை துண்டிக்கப்பட்ட உடனே என் தலை மேலே ஒரு கீடம் வைக்கப்பட போகிறது. நீதியின் கீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாராயிருந்தாலும் அதே அனுபவம் உங்களுக்கு உண்டுங்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரலோக தரிசனம் நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த தரிசனத்தை இழந்து விட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போகிறதற்கு ரொம்ப நாள் ஆகாது. ரொம்ப கவனமாக. சரி, இப்போ இந்த பிலிப்பியன் 3 அதிகாரத்தில் அவர் எப்படிப்பட்ட விதத்தில் அந்த தரிசனத்தை மெயின்டைன் பண்ணினார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே எடுத்துக்கொள்ளும், 3 அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால்
நானும் வைக்கலாம்.
வேறொருவன்
மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால்
நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் எட்டாம் நாளிலே விருத்த சேதனமடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான்.
பென்யமீன் கோத்திரத்தான்.
எபிரேயரில் பிறந்த எபிரேயன்.
நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன்.
பக்தி வைராக்கியத்தின்படி
சபையை துன்பப்படுத்தினவன்.
நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி
குற்றம் சாட்டப்படாதவன்.
ஆகிலும்
எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ
அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
அப்ப இங்க பாருங்க, 8வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக
எல்லாவற்றையும்
நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
கவனிக்கணும், பவுலுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இந்த இடத்துல அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாரு. இந்த சில வசனங்களிலே அவர் பிறந்து 8வது நாள்ல இருந்து நடந்தது எல்லாத்தையும் எழுதிட்டார். ரத்தன சுருக்கமா எழுதிட்டார். நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அவர் பிறப்ப ஆரம்பிக்கிறார், அவர் பிறப்பு எபிரேயரில் பிறந்த எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். பென்யமீன் கோத்திரத்தான். அழகா அவருடைய பிறப்பிலிருந்து கொண்டு வர்றார்.
நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், அதாவது எபிரேய வம்சத்துக்குள்ளேயே ஒரு பாரம்பரியமான எபிரேய குடும்பத்தில் நான் பிறந்தவன். என்னுடைய முன்னோர்கள் யாருமே புறஜாதிகளை கல்யாணம் பண்ணது கிடையாது, பியூர் எபிரேயன். நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டதில் பரிசேய வம்சத்தை சேர்ந்தவன், வேத வசனத்தை கரைத்து குடித்தவன். என்னுடைய பெற்றோர் மிகவும் பக்தியானவர்கள். அதனால்தான் நான் பிறந்த 8வது நாளிலே என்னை தேவாலயத்திற்கு கொண்டு சென்று விருத்த சேதனம் பண்ணி என்னை பிரதிஷ்டை பண்ணினார்கள். என் பெற்றோர் பக்தியாக என்னை வளர்த்தவர்கள். அவ்வளவு பக்தியுள்ள பெற்றோருக்கு நான் பிறந்தவன். எனக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுத்து என்னை ஒரு பரிசையனாக வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கு கவனமாக இருந்து என்னை கற்றுக் கொடுத்து வளர்த்தார்கள். பக்தி வைராக்கியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பக்தி வைராக்கியம் என்ன செய்தது? சபையை துன்பப்படுத்திய வைத்தது. எல்லாத்தை விட ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஒன்னு சொல்றாரு, நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இதுதான் கிரேட். நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், இது யாருமே சொல்ல முடியாது. நியாய பிரமாணத்தை மோசையின் மூலமாய் கர்த்தர் கொடுத்தார். மோசை கூட இதை சொல்ல முடியாது இந்த வார்த்தையை, தெரியுமா? நியாய பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று பவுல் சொல்றாரு. நியாய பிரமாணத்தை எழுதின மோசை கூட இதை சொல்ல முடியாது. நியாய பிரமாணத்தின் நீதி நாம் பார்க்கும் பொழுது, ஒரு அந்நிய ஸ்திரியை மோசை விவாகம் பண்ணியிருக்கிறான், எத்தியோப்பிய ஸ்திரியை, மோசை கூட இந்த வார்த்தை நியாய பிரமாணத்துக்கு முன்னால் குற்றவாளிதான். அந்நிய பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. நியாய பிரமாணத்தை எழுதின மோசை ஒரு அந்நிய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான், எத்தியோப்பிய ஸ்திரிய, அவனுக்கு எழுதினவனே குற்றவாளியாக இருக்கிறான். ஆனால் பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். எந்த ஒரு வசனத்தை காண்பித்தும் நான் குற்றவாளி என யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன். நியாய பிரமாணத்தின் வாழ்ந்த சாதாரண விஷயம் கிடையாது, வாழ்ந்திருக்கிறேங்கிற இதெல்லாம் எனக்கு இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட். என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பெரிய பிளஸ் பாயிண்ட். இதில் எல்லாம் எடுத்து நான் சாட்சியா நான் சொல்லலாம், நான் இப்படி வாழ்ந்தேன், அப்படி வாழ்ந்தேன், அதை சாதிச்சேன், இப்படி பைபிள் படிச்சேன், இப்படி நான் கற்றுக்கொண்டு இப்படி பர்ஃபெக்டா இருந்திருக்கிறேன், சின்ன வயசுல இருந்து இவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்கிறேன். ஆனால் இது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ இவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று வேண்டும். மேலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப இங்க என்னதான் அவர் சொல்ல வர்றார் என்று கேட்டால், இன்றைக்கு நமக்கு எத்தனையோ பிளஸ் பாயிண்ட் இருக்கலாம், உங்களுக்கு திறமை இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், அறிவிலே சிறந்திருக்கலாம், உயர்ந்த பதவி இருக்கலாம், உயர்ந்த படிப்பு இருக்கலாம், ஏராளமான பணம் இருக்கலாம், எத்தனைய வசதிகள் இருக்கலாம், ஏதோ சில காரியத்தில் நீங்க ஒரு எக்ஸலண்டா இருப்பீங்க, எக்ஸ்ட்ராடினரியா இருப்பீங்க. ஆனால் பரலோகத்திற்கு நீங்கள் போகிறதை அந்த காரியத்தை நினைக்கும் பொழுது இது எல்லாமே ஜீரோ. பரலோக ராஜ்யத்திற்கு நான் பிரவேசிக்கிறதற்காக நினைக்கும் பொழுது எங்கிட்ட இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், எந்த விஷயத்துல எக்ஸ்ட்ராடினரியா இருக்கலாம், அது எல்லாமே நான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது எல்லாமே நஷ்டமான விஷயங்கள், எதையுமே நான் பெருசா நினைக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பரலோக ராஜ்யமா அல்லது உங்ககிட்ட இருக்கிற சிறந்த ஒரு காரியமா அப்படி சொல்லி கேட்டால், எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிந்து விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நான் வரணுங்கிறதற்கு எந்த செகண்ட் நான் ரெடியா இருக்கேன்? ஆமென். ரெடியா இருக்கு. உங்களுக்கு ஆஸ்தி இருக்கலாம், ஏராளமான நிலம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆனால் எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும் பொழுது அத்தனையும் விட்டுட்டு தான் நாம போகணும். அத்தனையும் நான் விட்டுட்டு தான் போகணும். அந்த ஒரு இருதயம் நமக்கு இருக்கவே, இந்த உலகத்தில் லாபமா இருக்கிறவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சமூகத்திற்கும் பரலோகத்திற்கு வருகிறதை நினைக்கும் பொழுது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணக்கூடிய ஒரு இருதயம் இருக்கிறது. கர்த்தரை மட்டும் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும்,
அவர் நமக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தின் மேல் அந்த தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நம் இருதயம் பற்றி கொண்டிருக்க கூடாது. லாபமா இருக்கிறவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன், அதை குப்பையா நினைக்கிறேங்கிறார். அப்ப இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் பரலோக ராஜ்யத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு தடை செய்கிறதா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காரியம் கூட தடுக்குமான அதை நீங்கள் நஷ்டம் என்று எண்ணி தூக்கி எறியும். இந்த காரியம் நான் பரலோகத்துக்கு போவேனா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் கூட டவுட் பண்ண வைக்கணும் வச்சுங்க, அதை இன்னைக்கே சொல்ற தூக்கி எறிஞ்சிடும். அதை இன்றைக்கே உங்க வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிஞ்சிடும். ஏதோ ஒன்று உங்களை பயமுறுத்துகிறது, இது என்னை பரலோகத்துக்கு போறதுக்கு தடை ஆயிடுமோ, ஏதோ ஒன்று உங்களை பயமுறுத்துகிறது இல்ல. எதெல்லாம் இதுவரைக்கும் உங்களுக்கு லாபமாய் நினைத்தீர்களோ அதை கத்தருக்கும் அவர் நம்ம காயத்தம் பண்ணியிருக்கிற ராஜ்யத்துக்கு முன்பதாக நஷ்டமாய் நினைக்கிறது. அப்ப அவருடைய பேக்ரவுண்ட், சிறந்த பேக்ரவுண்ட் அவருக்கு இருந்துச்சு, அதை அவர் லாபமாக நினைக்கல நஷ்டம்னாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா எதையும் இழக்க ரெடியா இருக்கணும். நம்ம சின்ன விஷயத்தை கூட நம்ம இழக்கிறதுக்கு நம்ம யோசிக்கணும். வேதத்தில் நீங்க பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:1 இன்னும் அருமையான ஒரு சத்தியத்தை பவுல் சொல்றார். எபிரேயர் 12:1
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்,
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற
பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற
இயேசுவை நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம்.
11 மேற்கோள் காட்டி இந்த 12 ஆரம்பிக்குது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. 11 முழுவதும் ஏராளமான சாட்சிகள். ஆபேலில் ஆரம்பிக்கிறது, ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், யாக்கோபு போயிட்டே இருக்குது, மோசே போயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட அநேகருடைய சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆகையினால் இதெல்லாம் பார்க்கிற நீங்க பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிடுங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பாரம் சுமந்துட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒரு காரியம் கூட கவலை அழுத்திக் கொண்டிருக்கிறதா, அந்த அழுத்திக் கொண்டிருக்கிற கவலை விட்டு நீங்க இந்த உலகத்துல ரிலீஸ் ஆகலைன்னா எப்படி மேல போக முடியும்? புரியுதா? கொஞ்ச நேரத்துக்கு வர்ஷிப்லேயே சொன்னேன், ஏதோ ஒரு காரியம் கூட கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் கர்த்தரை இன்னும் பிடித்துக் கொள்ள வேண்டிய விதத்தில் இன்னும் பிடித்துக் கொள்ளல என்று அர்த்தம். கர்த்தரை சரியாய் பிடித்துக் கொண்டிருந்தால் எந்த ஒரு காரியம் நம்மை அழுத்தாது. அப்ப கர்த்தரை முதல் ஸ்தானத்தில் வைத்து பிடித்துக் கொள்ளுகிறவன் எதை குறித்தும் கலங்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியமே வரா. அந்த முதல் ஸ்தானத்தில் வைத்து அவரை பிடித்துக் கொள்ளுகிறவன் தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அதனாலதான் சொல்றார் பாரமான யாவற்றையும். இரண்டாவது, ஏதோ ஒரு பாவம் இழுக்குது, ஏதோ ஒரு பாவம் உங்களை இழுக்குது, ஏதோ ஒரு வகையில் இழுக்குது, அந்த காரியம் உங்களுக்கு பரலோக நிச்சயத்தை குறித்த ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. ஏதோ ஒரு பாவமான காரியம், ஏதோ ஒரு விஷயம் அது உங்களை பரலோகத்திற்கு நேராய் போகிறதை இழுத்துக் கொண்டிருக்கிறது, தடுக்கிறது. உங்களுக்கு சில நேரத்தில் டவுட்டை கிரியேட் பண்ணுது, இதை நான் செய்யறனே நான் பரலோகத்துக்கு போக முடியுமா, நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேனே நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமா, ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுதா? நான் சொல்றேன், அதை நீங்கள் தள்ளித்தானாக. பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு அதுக்கு பிறகுதான் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பாவன்றது மட்டுமல்ல, எந்த ஒரு மேன்மையையும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்த்துவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கோம். தெரியுமா, பாவன்றது மட்டுமல்ல, எந்த ஒரு மேன்மையும். பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எதுவுமே பாவம் கிடையாது, பெர்ஃபெக்டான லைஃப். அவர் வந்து நஷ்டம் விடுறது கொண்டுமே அங்க இல்ல, வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. பாவம் விடுறதுக்கு ஒரு பாவமும் இல்லை அவர் வாழ்க்கையில விடுறதுக்கு. இந்த பாவத்தை நான் விடணும்னு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அவருக்கு பிளஸ் பாயிண்ட் நிறைய இருந்துச்சு. ஃபேமிலி அவருடைய பேக்ரவுண்ட் பெரிய பிளஸ் பாயிண்ட். அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ரோம் அரசாங்கத்திலே ஒரு சிறந்த உயர்ந்த பதவியில் இருந்த மனுஷன், பெரிய கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தவர், படித்து தேறின மனுஷன், ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்தவுடனே அவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் ஜாபை தூக்கி எறிஞ்சார். அவர் நினைச்சார் சபையை துன்பப்படுத்தும் பொழுது எப்படி துன்பப்படுத்தினார். அவருக்கு இருந்த அத்தாரிட்டி, ரோமன் கவர்மெண்ட் அவருக்கு கொடுத்த அத்தாரிட்டியில யாரையும் பிடிச்சு ஜெயில போடுறதுக்கு அவருக்கு பவர் இருந்துச்சு. ஆனா அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லா பதவி வேலை தூக்கி எறிஞ்சிட்டார். அவருக்கு லாபமாய் இருந்ததை நஷ்டம் என்று தூக்கி எறிந்தார். ஏன், இந்த இயேசு ரட்சகர், அவருக்காக வாழணும், அவர் எனக்கு வைத்திருக்கிற ராஜ்யத்துக்கு போகணும்னா இது எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு போகணும். தூக்கி எறிஞ்சிட்டார். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு கிரிக்கெட்ல ஓவர் பைத்தியம், அப்படின்னு பயங்கரமான பைத்தியம். அப்புறம் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ பாருங்க. அந்த நாட்கள்லயே எங்கள்கிட்ட ஒரு எவ்வளவு பணம் தான், அதை கண் அதை யோசிக்கவே மாட்டேன். அப்படியே கிரிக்கெட் சம்பந்தமான புக் எங்க எது கிடைச்சாலும் வாங்கிது. அப்ப ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு அதை வாங்கி வச்சிருந்தது. அவ்வளவு எங்கேயாவது நியூஸ் பேப்பர்ல ஒரு போட்டோ வச்சு அதை அப்படியே கட் பண்ணி ஒட்டி வச்சிருந்த அப்படியே ஒரு பைத்தியம். இப்படி இருக்கும்போது கிரிக்கெட் புக்ல எனக்கு ஒரு இங்கிலாந்துல 19th செஞ்சுரியில ஒரு டெஸ்ட் பிளேயர்ஸ் பிரதர்ஸ் இருந்தாங்க, அண்ணன் தம்பி ரெண்டு பேர். நிறைய கிரிக்கெட் டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருப்பாங்க. யூசுப் பதான், பதான் பிரதர்ஸ் இருக்கிறாங்க. மொகேந்தர் ரமன்நாத், சுரேந்தர் ரமன்நாத், அண்ணன் தம்பிகள் ஆடுவாங்க. ஸ்டீவ் வாஸ் வாஸ் எல்லாம் அண்ணன் தம்பிகள் இருந்தாங்க. இது போல அந்த காலத்துல ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க ஒரு இங்கிலாந்து டீம்ல. யாருன்னா ஸ்டட் பிரதர்ஸ், சிடி ஸ்டட். அந்த கிரிக்கெட் ஸ்கோர் புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் நிறைய புக்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கோர்ஸ் இருக்கும் பழைய மேட்சஸ்ல. சிடி ஸ்டட் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இங்கிலாந்துக்கு டெஸ்ட் மேட்ச்ல ஏதோ ரெண்டு டெஸ்ட்ல ஆடிட்டு போற ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும், சிடி ஸ்டட் பிரதர்ஸ், ஸ்டட் பிரதர்ஸ். அவங்க ரெண்டு பேரும் இங்கிலாந்து டீம்ல அவ்வளவு ஒரு திறமையான பேட்ஸ்மேன். அந்த டீம்ல ரெண்டு லெவன்ல அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இருப்பாங்க. அவ்வளவு ஒரு திறமசாலிகள். கர்த்தர் அவர்களை ரட்சித்தார், அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரட்சித்தார். குறிப்பா சிடி ஸ்டட்டர் கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்கு அழைத்தார். எப்பன்னா அவர் கிரிக்கெட்ல டாப்ல இருக்கும் பொழுது, டாப் பிளேயரா இருக்கும் பொழுது கர்த்தர் அவங்க அண்ணன் தம்பி ரட்சித்தார். சிடி ஸ்டட்ட ஊழியத்துக்கு கர்த்தர் கூப்பிட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த லெவல்ல ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரா வந்துட்டு அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு வானா சாதாரண விஷயம் இல்லை. உடனே கிரிக்கெட்டை தொடர்ந்தார். வேண்டாம், இனி நான் ஆடமாட்டேன், தேசத்துக்கு ஆடமாட்டேன், என் ஆண்டவர் என்னை ஊழியத்து கலைக்கிறார், ஒப்பு கொடுத்தார். எங்க தெரியுமா, ஆப்பிரிக்கால போய் ஜனங்களுக்கு, அந்த கடினமான இடத்துல ஆப்பிரிக்கால போய் ஊழியம் செய்வதற்கு மிஷினரியாக புறப்பட்டு போனார். அந்த சிடி ஸ்டட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரர், அவங்க அப்பா ஏராளமான சொத்துக்கு அதிபதி, கோடீஸ்வரர். அப்ப அவர் ஊழியத்துக்கு வந்து போறேன்னு சொன்ன உடனே அவருக்குரிய சொத்தை பிரித்து கொடுத்தார். அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பிரித்து கொடுத்தார். அப்ப ஸ்ரீடி ஸ்டட் பார்த்தார், நான் கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வரேன், டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாம் விட்டாச்சு, கிரிக்கெட் மேட்ச், அந்த புகழ், உலக புகழ் அதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ ஏராளமான சொத்து அவருக்கு தன் தகப்பன் கொடுக்கிறார். அப்ப அவருக்கு திருமணம் ஆகல. அப்பொழுது அவர் ஊழியத்துக்கு கிளம்பும் பொழுது பார்த்தாரு, இந்த சொத்து எனக்கு எதுக்கு, என் ஆண்டவர் தான் எனக்கு சொத்தா வந்துட்டாரு. அந்த சொத்துல பெரும் பகுதியை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தேன்.
45,000 பவுண்ட், இன்னைக்கே பவுண்ட் 100 ரூபாய்க்கு மேல இல்லையா, 100 ரூபாய்க்கு அந்த நாட்களிலே 45,000 பவுண்ட் அந்த நாட்களிலே, இது 19th செஞ்சுரி, 45,000 பவுண்ட் ஒரு பெரிய அமௌண்ட், அதை மட்டும் வச்சிருந்தாராம், மேக்சிமம் கொடுத்துட்டாரு ஊழியத்துக்கு, ஒரு 45,000 பவுண்ட் மட்டும் வச்சிருந்தாராம். எதுக்குன்னா அவருக்கு இந்த திருமணம் ஆகிற, திருமணம் ஆன பிறகு மனைவி வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டா என்ன ஆயிட போகுது அப்படின்னு மனைவி கேட்கும்போது அந்த இடத்துல அசிங்கப்படக்கூடாது, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தனக்காக அவர் வருகிற வரப்போகிற மனைவிக்காக ஒரு 45,000 பவுண்ட் மட்டும் அப்படி பேலன்ஸ் வச்சிருந்தாராம். கடைசியில் அவருக்கு கல்யாணம் ஆச்சு, வந்த கர்த்தர் அவருக்கு கொடுத்த மனைவி நல்ல ஹைலி டெடிக்கேட்டட் பொண்ணு கர்த்தருக்கா. வந்த உடனே அவர் சொன்னார், கல்யாணம் ஆன உடனே என் சொத்துக்களை எல்லாம் கர்த்தருக்கு ஊழித்து கொடுத்துட்டேன், நான் மிஷினரியா வந்தாச்சு, என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையே கர்த்தருக்கு கொடுத்தாச்சு, என் சொத்துக்களை எல்லாம் கொடுத்தாச்சு, நீ கல்யாணமாகி வர்றதுனால உனக்காக இந்த 45,000 பவுண்ட் நான் வச்சிருக்கிறேன், இதை தவிர வேற ஒண்ணு இல்லை அப்படின்னாரு. ஆனா 45,000 பெரிய அமௌண்ட், ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். அப்ப உடைய மனைவி பார்த்து சொன்னாங்களா, இதையே வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, வந்த உடனே கல்யாணம் பண்ணுவேன், இதையே வச்சிருக்கிறீங்க, நான் கேட்டனா இதையும் கர்த்தருக்கு கொடுங்க அப்படின்னா வந்த மனைவி. உடனே அவருடைய மனைவி அதுக்கு மேல உடனே அதையும் அவருடைய மனைவி சொன்ன உடனே ரெண்டு பேருக்கு அதையும் கொடுத்துட்டாங்க. கடைசி வரைக்கும் அவருக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டு கடைசி வரைக்கும் ஆப்பிரிக்காவிலே கர்த்தருக்காக மகிமையான ஊழியத்தை அவர் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். எத்தனையோ கிரிக்கெட் பிளேயர் இருக்கலாம், அவங்களெல்லாம் நீங்க நம்ம யோசிக்கிறது, ஆனால் சிடி ஸ்டட் நம்ம யோசிக்கிறோம், ஏ அவர் ஒரு தேவ மனுஷனாய் தனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணி குப்பையுமாய்விட்ட ஒரு தேவ மனுஷன், பெயர் புகழ் பணம் எல்லாத்தையும் குப்பை நினைச்சார். அப்ப இந்த இடத்துல பவுலுடைய வாழ்க்கையில் அதுதான், அவருக்கு ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருந்துச்சு, பெரிய படிப்பு இருந்துச்சு, உயர்ந்த பதவி இருந்தது, எல்லாம் எல்லாவற்றையும் அவர் கர்த்தருக்காகவும் அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கும் நஷ்டம் என்று விடுகிறவராக இருந்ததுனாலதான் கடைசியில் அவரால் தைரியமா சொல்ல முடிஞ்சது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பத்து காரியம், லாபமாக இருந்தவைகளை நஷ்டம் என்று விட்டார். இரண்டாவது காரியம், பிலிப்பியன் 3 அதிகாரத்தில் 10 வசனத்தை வாசிக்கலாம்.
இப்படி நான் அவரையும்
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும்
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும்
அவருடைய மரணத்திற்குள்ளாகி
எப்படியாயினும்
நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும்
அவருக்காக
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்
குப்பையுமாக எண்ணுகிறேன்.
இப்ப அடுத்தது சொல்றார் பாருங்க, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், எப்படியாயினும் இந்த வார்த்தை கவனிச்சு, எப்படியாயினும் நான் பரலோகத்துக்கு போனோம், என்ன நடக்குதோ அதை பத்தி இல்லை, எப்படியாயினும் நான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தேன் அது விட்டுறக்கூடாது, எப்படியாயின நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. அவ்வளவு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர், அவருடைய அவ்வளவு தூரம் நிருபங்களை எழுதுகிறவர், அவருடைய அத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினவர், அத்தனை சபைகளை ஸ்தாபித்தவர், அவர் சொல்றாரு நான் எப்படியாயினும் நாம் பரலோகத்துக்கு போயிடணும். இத்தனை சபைகளை ஸ்தாபித்தது பெரிய விஷயம் அல்ல, இத்தனை ஜனங்களை ரட்சிப்போடு நடத்துங்கிறது பெரிய விஷயம் அல்ல, இத்தனை நிருபங்களை எழுதுறது பெரிய விஷயம் அல்ல, நான் எப்படியாயினும் பரலோகத்துக்கு போகணுமே, நான் எப்படியாயினும் பரலோகத்துக்கு போகணுமே. அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எப்படியாயினும் நாம் போயிடும், எதை இழந்தாலும் எதை துறந்தாலும் என்ன வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் பிரச்சனை வரும், எப்படியாயினும் நான் பரலோகத்தில் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகபடிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நஷ்டையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாத்தையும் நஷ்டம் விட்டுட்டேன், குப்பைய போலதான் நினைக்கிறேன். பரலோகத்தை குறித்து ஒரு தாகம் இருந்தது, தாகம் தாகம். இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ காரியத்தை குறித்து தாகம் இருக்கு. வீடு வாங்கணுமே தாகம், காரு வாங்கணுமே தாகம், நிலத்தை வாங்கணுமே தாகம், அதை வாங்கணுமே தாகம், இதை வாங்கணுமே தாகம், சரியோ தாகம், என்னென்னமோ தாகம். என்னைக்காவது நினைக்கிறீங்களா எப்படியாயிலும் இந்த கார் வாங்கிடணும், எப்படியாயிலும் இந்த பைக் வாங்கிடணும், எப்படியாயிலும் ஒரு வீட்டை கட்டி, எப்படியாயிலும் இதை பண்ணிடணும், எப்படியாயிலும் பரலோகம் போயிடணும், அது வரமாட்டேங்குது. எப்படியாகிலும் வாழ்க்கிறது வாங்கிடணும், எப்படியாகிலும் நான் பரலோகம் போகணும்னு என்னைக்காவது நம்ம நினைக்கிறோமா? இந்த உலகத்தின் காரியம், அழிவுள்ள காரியம், இதுல எப்படியாகிலும் அதை நம்ம அடைஞ்சிடணும். அந்த எப்படியாயிரும் அந்த வார்த்தை என்ன ஒரு வார்த்தை, அதை நம்ம எதுக்கு கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையை நம்ம எங்க கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அழிந்து போகிற காரியத்தை குறித்து எப்படியாகினும் அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்றது கர்த்தருடைய சமூகத்திற்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகும். எப்படியாயினும் அவருக்குள்ள அந்த பரலோக தாகம் பற்றி எரிந்து கொள்கிறது. இந்த உலகத்தின் காரியம் அவருக்கு கவர்ந்து இழுக்கலை. இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை எப்படியாகிலும் இதை நான் வாங்கணும், எப்படியாகிலும் இதை அடையணும், இல்லை இல்லை, எப்படியாகிலும் நான் பரலோகத்தில் போயிருக்கேன், மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதி அடையும். இயேசு அவர் வரும் பொழுது கிறிஸ்து முதலாவது பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு, அப்ப கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது இருந்திருக்கிற அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கணும். எப்படி ஆகிலும் அந்த இடத்துல நான் தகுதியா இருக்கும், என் கல்லறை திறக்கப்படும். அப்ப அவருடைய தாகம் பாருங்க, இன்னைக்கு சொல்ற முடிய உள்ளத்துல பரலோக தாகம் பற்றி எரிய வேண்டும். முதலாவது இந்த உலகத்துல எதையுமே உங்களுக்கு தடுக்கிற காரியத்தை விட்டு விடுவதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். பரலோகத்துக்கு போறதை தடுக்கிற விஷயத்தை, அது எதுவானாலும் எது உங்க உள்ளத்துல சஞ்சலத்தை கொண்டு வருதோ அதை தூக்கி எறிவதற்கு ரெடியா இருக்கணும். இரண்டாவது பரலோகத்தை குறித்த தாகம் நமக்குள் பற்றி எரிய வேண்டும், அது இரண்டாவது காரியம். மூணாவது அதே பகுதியில் அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, பன்னெண்டாவது வசனத்தில்,
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று,
அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று
எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால்
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன்.
போதும். மூன்றாவது, எனக்கு லாபமானதெல்லாம் நஷ்டம் விட்டாச்சு, இரண்டாவது பரலோக ஆசை என்னை பற்றி கொண்டிருக்கிறது, எப்படியாயிலும் பரலோகம் போ. மூணாவது சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் இவ்வளவு ஊழியம் செய்திருந்தாலும், இவ்வளவு தூரம் ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு நேர்த்தியான வாழ்க்கை எனக்கு இருந்தாலும், இத்தனை சபைகளை நான் உருவாக்கினாலும், எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒருபோதும் நினைக்கிறதில்லை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணுகிறதில்லை.
எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இன்னும் நான் தொடர்ந்துட்டு தான் இருக்கிறேன். என் லைஃப்ல நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது, முற்றிலும் தேடிட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் நான் சேர வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நான் இன்னும் ஒரு லேர்னர் தான், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், தொடர்ந்துட்டே இருக்கிறேன், முற்றுப்புள்ளி வைக்கல. மூன்றாவது, உங்க வாழ்க்கையில நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வச்சுடாதீங்க, போதும், நான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டேன், போதும். புல் ஸ்டாப் வச்சீங்கன்னா நீங்க பரலோகம் போக முடியாது. நான் நல்லா பைபிள் படிச்சுட்டேன், நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன், நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், போதும் நினைச்சீங்கன்னா அங்கே நின்றுவீங்க. உங்க லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு என்னைக்குமே புல் ஸ்டாப் வைக்க கூடாது. எனக்கு நல்லா பைபிள் படிக்க தெரியும், எனக்கு பைபிள் நல்லா தெரியும், எனக்கு நல்லா ஜெபிக்க தெரியும், நான் கர்த்தரோட இருக்கிறேன், நான் சபைக்கு போறேன் வரேன், நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா நீங்க பரலோகம் போக முடியாது. போகணும், 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 போய்கிட்டே இருக்கும். வளரணும், வளரணும், வளரணும். இன்னும் நான் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு, இன்னும் நான் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. கற்றுக்கொள்ள இன்னும் நான் நிறைய கற்றுக்கொள்வதற்கு வேண்டியிருக்கு. அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் நமக்கு. பாருங்க, உங்களுக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை காட்டுற பாருங்க. பவுல் சொல்றாரு, எபேசியர் கெடுதல் நிருபத்தில் 4:14 வசனத்தை வாசிப்போம்.
மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும்,
அறிவிலும்
ஒருமைப்பட்டவர்களாகி
கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க
பூரண புருஷராகும் வரைக்கும்.
நாம் எது வரைக்கும் போனோம்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பூரண புருஷர்னா யார்? இயேசு கிறிஸ்து தான் பூரண புருஷர். அப்ப நம்ம எது வரைக்கும் வளரணுமா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை போல முழுவதுமாய் மாறுகிற வரைக்கும் புல் ஸ்டாப் வைக்க கூடாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புல் ஸ்டாப் வைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா புல் ஸ்டாப் வைக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு இன்னும் வரலையா? அப்ப நீங்க நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. புரியுதா? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கோல். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவு ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர் தான் நமக்கு கோல். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை வேற யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. இவரோட நான் நல்லா இருக்கேன், இந்த வேலை பிலிவரோட நான் நல்லா இருக்கேன், யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. இயேசுவோடு உங்களை கம்பேர் பண்ணுங்க, அப்பதான் உங்க குறைவு உங்களுக்கு என்னன்னு தெரியும். இயேசு கிறிஸ்துவோடு உங்க வாழ்க்கையை வச்சு பாரு. இந்த காரியத்தனை இப்படி செய்யறேன், இயேசு கிறிஸ்து இதை இப்படிதான் செய்வாரா? இந்த இடத்துல நான் இப்படி பேசுறேன்னா இயேசு கிறிஸ்து இப்படிதான் பேசியிருப்பாரா? இந்த காரியத்துக்கு நான் இப்படி யோசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து இப்படிதான் யோசிச்சிருப்பாரா? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவரோட தான் நம்ம கம்பேர் பண்ணி அந்த வளர்ச்சிக்கு இணையாக நாம் வளருவதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மூன்றாவது நாம் அறிய வேண்டியது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறிவிட்டேன் நம்ம நினைக்கவே கூடாது. நான் இன்னும் வளரணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ள, இன்னும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது. அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே இருப்பீங்க, தெரியும் நினைச்சிட்டீங்கன்னா நின்றுடுவீங்க அதோட. அப்ப மூணாவது அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவை நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நாலாவது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 13 வசனத்தை வாசிக்கிறேன்.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று,
அதை பிடித்துக் கொண்டேன் என்று
நான் எண்ணுகிறதில்லை,
நான் எண்ணுகிறதில்லை,
ஒன்று செய்கிறேன்,
ஒன்று செய்கிறேன்,
பின்னானவைகளை மறந்து,
பின்னானவைகளை மறந்து,
முன்னானவைகளை நாடி,
முன்னானவைகளை நாடி,
கிறிஸ்து இயேசுவுக்குள்,
கிறிஸ்து இயேசுவுக்குள்,
தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக,
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக
இலக்கை நோக்கி தொடருகிறேன்,
இலக்கை நோக்கி தொடருகிறேன். நாலாவது என்ன சொல்லி முடிக்கிறார்? அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நான் வளர்ந்துட்டேன் சொல்ல மாட்டேன், இன்னும் வளரணும், கற்றுக்கொண்டேன் சொல்ல மாட்டேன், இன்னும் கற்றுக்கொள்ளும். அப்ப நான் ஒன்று செய்கிறேன், இன்னும் நான் கற்றுக்கொண்டு வளர வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்கணும்னா, பின்னானவைகளை நான் மறக்கணும், முன்னானவைகளை நான் நாடணும், அப்பதான் நான் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம லைஃப்ல நம்ம கற்றுக்கொள்ளணும், முன்னேறணும்னா பின்னானவைகளை மறக்கணும். நம்ம லைஃப்ல பின்னானதுன்னு ஒண்ணு இருக்கும், பின்னானது அதாவது நம்ம லைஃப்ல நீங்க ஏற்பட்ட சில தோல்விகள், சில கசப்பான அனுபவங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், ஏதாவது ஒன்று அதை நினைக்கும் பொழுதே உங்கள் இருதயம் சோர்ந்து போகுது. அதை நினைக்கும் பொழுதே ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, ஏன் என் லைஃப் இப்படி ஆச்சு, ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஆச்சு, ஏன் என்னுடைய ஃபேமிலி இப்படி இருக்குது, ஏன் எனக்கு இப்படி இருக்குது, ஏதாவது ஒன்று உங்கள் லைஃப்ல ஒரு நெருடலான காரியம், உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற விஷயம், உங்களை கலங்க பண்ணுகிற விஷயம், அந்த காரியத்தை நீங்கள் மறந்து உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற காரியத்தை நீங்கள் நோக்கி பார்த்தால்தான் நீங்க முன்னால போக முடியும். கடந்த காலத்து உங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள், இழப்புகள், நஷ்டங்கள், போராட்டங்கள், பலவிதமான நிந்தனைகள், அவமானங்கள், மோசமான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், அதை நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களானால் நீங்கள் முன்னால போகவே முடியாது. உங்க லைஃப்ல கடந்த காலத்துல ஏதோ சில வேதனை இருக்குது, அந்த துக்கம் இருக்குது, இப்படி ஆயிப்போச்சே அது இருக்குது, அதை நினைக்கிறத விடுங்க. அதை நினைக்கிறதுனால ஒண்ணு சால்வ் ஆக போறது இல்லை. உங்க பிரச்சனையவே நீங்க நினைக்கிறதுனால ஒண்ணு நீங்க வளர போறது கிடையாது. கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீரத்தின் அளவோடு ஒரு மடத்தை நீங்க கூட்ட போறது கிடையாது. நடந்தது நடந்துருச்சு, அதையே நீங்கள் ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு கர்த்தர் ஒரு மகிமையான எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், ஒரு மகிமையான பரலோக ராஜ்யத்தை முன்னால வச்சிருக்கிறார். ஏன் பின்னாலே நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் பழைய பிரச்சனையை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் பழைய போராட்டத்தை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் பழைய நஷ்டத்தை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் பழைய காரியத்தை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நடந்துருச்சு, நீங்க அதை தொடர்ந்து நினைப்பதனால நீங்கள் முன்னேற போறது இல்லை, உங்கள் முன்னேற்றத்திற்கு அது தடையாகத்தான் இருக்க போகிறது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிருச்சு, நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த பின்னானவைகளை, அந்த கசப்பான நினைவுகளை தூக்கி எறிஞ்சிடுங்க, நினைக்கவே நினைக்காதீங்க, ஒருபோதும் அதை யோசிக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் முன் வைத்திருக்கிற மகிமையான காரியத்தை பாருங்க, மேலான காரியத்தை பாருங்க, அந்த கசப்பான காரியத்தை பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்னால ஒரு மகிமையான ராஜ்யம் இருக்கிறது, அதை போக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பின் வந்த அந்த காரியங்கள், உங்க வாழ்க்கை நடந்த எதுவுமே உங்களுக்கு முன்னால கர்த்தர் வச்சிருக்கிற காரியத்தில் கிடையாது. உங்க வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் எதுவுமே இனி வரப்போகிற காலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தில் அது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட வேதனையான சம்பவங்கள், சூழ்நிலை எதுவுமே கிடையாது. அதனால பின்னால் அந்த மறந்துடுங்க. உங்களுக்கு முன் வைக்கப்பட்ட ஆண்டவருடைய காரியத்தை நோக்கி பார்க்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருங்க. அப்படி போகும்பொழுதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். பின்னானதை நம்ம திரும்பி பார்த்தோம்னா உங்கள் வேகம் தடைபட்டு போகும், உங்கள் ஓட்டம் நிறுத்தப்படும், சோர்ந்து போவீங்க. முன்னால பார்த்து நடக்கு. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையோ அல்லது நம்முடைய மரணமோ எது முன்பாக நடந்தாலும் அதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து ஓட வேண்டும். ஒரு நாள் கூட நிறுத்திடாதீங்க, டெய்லி ஓடணும். ஒரு நாள் கூட உங்கள் ஓட்டம் நின்று போகக்கூடாது, ஒரு நாள் கூட நீங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடாது ஓட்டத்திலிருந்து. ஓடணும், 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 தொடர்ந்து ஓடணும், தினமும் ஓடணும், ஒவ்வொரு நிமிஷமும் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். உங்களுடைய ராஜ்யம் மக்கள் முன்னால் இருக்கிறது, அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Thank you, Jesus. கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக தரிசனம் தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த பரலோக தரிசனம் இல்லாத காரணத்தினாலதான் நிறைய பேர் தங்கள் ஆத்மாவை ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து விட்டாங்க, நிறைய பேர் தங்கள் ஊழியத்தை இழந்துட்டாங்க, நிறைய பேர் தங்கள் பரிசுத்த வாழ்க்கை இழந்துட்டாங்க, நிறைய பேர் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை இழந்துட்டாங்க, நிறைய பேர் கர்த்தர் தனக்கு முன் வைத்த அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்துட்டாங்க. பரலோக தரிசனத்தை ஒருவன் இழக்கும் பொழுது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை இழக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பரலோக தரிசனத்தை ஒருவன் இழக்கும் பொழுது அவன் பரிசுத்த வாழ்க்கை இழக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பரலோக தரிசனத்தை ஒருவன் இழக்கும் பொழுது அவன் கர்த்தருக்காக கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை இழக்கிறதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கிடைக்க அரிதான ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் நம்முடைய இந்த மண்பாண்டத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பத்திரமாய் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த பரலோக தரிசனம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். அதான் பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தரிசனம் எப்பவுமே அவருடைய வாழ்க்கையோடு இணைஞ்சிருந்துச்சு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது எனக்கு நன்மையா இருக்கும். ஆனால் அது நான் உங்களிடமில் இருப்பது உங்களுக்கு அவசியம். இவ்விரண்டினாலும் நான் அதிகமாய் நெருக்கப்படுகிறேன். பாருங்க, என்ன ஒரு வாழ்க்கை! பரலோக தரிசனம் நமக்கு இருக்கணும். அவருக்கு எத்தனையோ லாபமான விஷயங்கள் இருந்தது, ஆனால் அந்த பரலோக தரிசனத்திற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார். அவருக்கு உயர்ந்த படிப்பு இருந்தது, நல்ல குடும்ப பின்னணி இருந்தது, பக்தி வைராக்கியமான குடும்பம், பிறந்த நாள் முதல் பக்தி வைராக்கியமாய் பெற்றோரால் வளர்க்கப்பட்டார். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். எபிரேயர் பிறந்த எபிரேயர், நியாய பிரமாணத்தின்படி வேதத்தை கரைத்து குடித்த பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். ஆனாலும் லாபமாயிருந்தவைகளை நஷ்டமாகினார். உயர்ந்த படிப்பினால் ரோம் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருந்தவர். அவன் நினைத்தா யாரை அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ள முடியும், அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன். ஆனால் கிறிஸ்து தன்னை சந்தித்த பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தான். அதன் பிறகு தனக்கு லாபமாய் இருந்தவைகளை அவன் ஒருபோதும் ஹைலைட் பண்ணல, பேசல. எவ்வளவு பேரு எவ்வளவு வேதனையா சொல்லுவாங்க தெரியுமா? சிலர் ஊழியத்துக்கு வந்துட்டு சொல்லுவாங்க, நான் மட்டும் ஊழியத்துக்கு வராம இருந்தா நான் இந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய வேலை இருந்தேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு வந்தேன், நான் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பேன் என்று ஊழியத்துக்கு வந்துட்டு பழச பேசிட்டு இருப்பாங்க. எவ்வளவு தப்பான காரியம் தெரியுமா? நான் பெரிய பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தேன், வந்துட்டேன், நான் வரலன்னா எங்கேயோ போயிருப்பேன். இல்ல இல்ல, எவ்வளவு ஒரு வேதனையான தப்பான வார்த்தை! பழைய காரியங்கள் எல்லாமே குப்பை, இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற அத்தனை மேன்மைகளும் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்கு முன்பதாக குப்பை. ஆண்டவர் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற பரலோகத்திற்கு குறித்த தரிசனம் நமக்கு இருக்கும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு முன்பாக எல்லாம் குப்பையாயிருக்கிறது, குப்பையாயிருக்கிறது. நம்முடைய பதவிகள் மற்றும் பணம் வசதி எதுவானாலும் அது தேவனுக்கு முன்பாய் குப்பை. அவருக்கு இருந்த பரலோக தரிசனத்து நிமித்தம் லாபமாயிருந்த எல்லாவற்றையும் அவர் விட்டு கொடுத்தார். கர்த்தருக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக எதையும் இழக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். இரண்டாவது, பரலோகத்தை குறித்த ஒரு பெரிய தரிசனம், ஒரு தாகம் அவருக்குள் பற்றி எறிந்தது. எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாகும்படி. தேவ பிள்ளையே சொல்றீங்களே, எப்படியாகிலும் இதை வாங்கிடணும், எப்படியாகிலும் இதை செஞ்சிடணும். வேண்டாங்க, வேண்டாம். இந்த உலகத்துல எதையுமே இதை எப்படியாகிலும், அந்த உலக காரியத்துக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. எப்படியாகிலும் அவருடைய வருகையின் நேரத்தில், கர்த்தருடைய வருகையின் நேரத்தில் நான் பறந்து செல்ல வேண்டும். அல்லது நான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் என் கல்லறை திறக்கப்பட்டு நான் உயிர் தேட வேண்டும். எப்படியாகிலும் அது நடக்கும், அதுதான் முக்கியம். அந்த தாகம் உங்களுக்குள்ள பற்றி எறியதும். மூன்றாவது, நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாகி தொடருகிறேன். எனக்கு எல்லாம் தெரியும், நான் கற்றுக்கொண்டேன் நினைச்சு புல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா உங்கள் ஓட்டம் நின்று போயிடும். ஓட்டம் நின்றுடுச்சு, நான் பல்லவத்துக்குள்ள போக முடியாது. ஓடணும், தொடர்ந்து ஓடுகிறேன்னு சொல்றார். இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஓடணும், ஓடணும். நம்முடைய மரணம் நாள் வரையிலும் நம்ம ஓடணும், அல்லது கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம்ம ஓடணும். எது முன்னால நடக்குதோ அது வரைக்கும் நம்ம ஓடிட்டே இருக்கணும். ஓட்டத்தை நிறுத்திடாதீங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி நின்று போக கூடாது, வளர்ந்துகிட்டே இருக்கணும். இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும். நாலாவது காரியம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். தேவ பிள்ளையே, நீங்க நல்லா ஓடி முடிக்கணும்னா உங்க வாழ்க்கையில சில பின்னானது நடந்துச்சுல்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்கள் சரீரத்தில் ஒரு வேலை, ஒரு வியாதி நோய், அல்லது ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று, ஒரு கசப்பான ஒரு அனுபவம், ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, அதை ஒருபோது நினைக்காதீங்க. அதை ஒருபோது நினைக்காதீங்க, அதை மறந்துடுங்க. அதை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த இருக்கிற பிரச்சனை, இருந்த பிரச்சனை, அதை நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டத்தை அது தடுக்கும். உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற பிரச்சனை, இதுக்கு முன்னால் இருந்த பிரச்சனை, ஏதோ ஒண்ணு, அதை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஓட்டத்துக்கு அது தடையா இருக்கும். மறந்துருங்க. நீங்க நினைக்கிறதுனால ஒண்ணு மாற போறது இல்லை, நீங்க நினைக்கிறதுனால ஒண்ணு நடக்க போறது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் நோக்கி பார்த்து ஓட ஆரம்பிங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, பரலோக தரிசனத்தை குறித்து எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்படியாகி நம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தீராத தாகம் எங்களுக்குள் இருக்கட்டும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொன்னது போல, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள கவனமாயிருக்க உதவி செய்ய. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம், மகிமைப்படுங்கள்.
துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.